வணக்கம் மாணவர்களே, ஹல்துமுல்லை விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலய தமிழ் மொழிப்பாட ஆசிரியரான நான் திருமதி எஸ் மஞ்சுளா தேவி இன்று உவா சமூக வானொலியின் குருகுல கல்வி சேவையில் உங்களுடன் இணைந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் தரம் 10-11 மாணவர்களுக்கான இலக்கிய நய பாடப்பரப்பில் விவேக சிந்தாமணி எனும் பாடத்தில் உள்ள 3 பாடல்களையும் அதற்கான விளக்கங்களையும் அச்செய்யுளிலிருந்து பரீட்சைக்கு எதிர்பார்க்கப்படும் வினாக்களையும் கற்கவிருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, தரம் 10-11 இலக்கிய நயம் பாட புத்தகத்தில் 38 பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அத்தோடு குறிப்பெடுத்துக் கொள்வதற்காக குறிப்பேடுகளையும் பேணிகளையும் உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் கற்றலுக்கு தயாராக இருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். நாம் இப்பொழுது பாடத்துக்குள் செல்வோமா? மாணவர்களே, முதலில் நாம் விவேக சிந்தாமணி எனும் நூலில் அறிமுகத்தை பார்ப்போம். இந்நூல் எந்த காலத்துக்குரியது, யாரால் எழுதப்பட்டது என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. இது நாயக்கர் காலத்துக்குரிய சிற்றிலக்கியம் என்றும் கருதுவர். நீதி கருத்துக்கள், சிருங்கார சுவை நிரம்பிய பாடல்கள் உள்ளடக்கியது இந்நூல். கவிஞர் இந்நூல்களில் பெண்களின் அழகை அழகான முறையில், நாகரிகமான முறையில் விவரித்துள்ளார். அதாவது, கவிஞர் இப்பாடல்களில் பெண்களின் அழகை அழகான முறையில், நாகரிகமான முறையில் விவரித்துள்ளார். இப்பாடல்களில் கவிஞனுடைய சொல்லாட்சியும் கற்பனையும் ரசிக்கத்தக்கதாக உள்ளன. சரி மாணவர்களே, முதலாவதாக நாம் வந்தது வண்டோ வானொரு மதியமோ, வந்தது வண்டோ வானொரு மதியமோ என்ற செய்யுளை பார்ப்போம். தேன்நுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்ததை கண்டு, நானதை சம்புவின் கனி என்று தடக்கையில் எடுத்து முன் பார்த்தாள். வானொரு மதியம் வந்ததென்று எண்ணி மலர்கரம் குவியும் என்று அஞ்சி, போனது வண்டோ பறந்ததோ பழந்தான் புதுமையோ இது என புகன்றாள். மாணவர்களே, மீண்டும் ஒருமுறை நாம் இப்பாடலை பார்ப்போம். தேன்நுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்ததை கண்டு, தானதை சம்புவின் கனியென்று தடக்கையில் எடுத்து முன் பார்த்தாள். வானொரு மதியம் வந்ததென்று எண்ணி மலர்கரம் குவியும் என்று அஞ்சி, போனது வண்டோ பறந்ததோ பழந்தான் புதுமையோ இது என புகன்றாள். நாம் இப்பாடலின் பொருளை பார்த்தோமாக இருந்தால், தேனை உண்ணும் இயல்புடைய வண்டுகள் மலர்களிலுள்ள தேனையுண்டு மயங்கி கிடந்தன. அவற்றை ஒரு பெண் பார்க்கின்றாள். அவள் அவற்றை நாவட்பழங்கள் என நினைத்து அவற்றுள் ஒன்றை தன்னுடைய பெரிய கையில் அல்லது தன்னுடைய அகன்ற கையில் எடுத்து பார்த்தாள். அப்போது அந்த வண்டு அவளது முக அழகால் வானத்தில் உலாவும் சந்திரன் வந்தது என எண்ணி, தான் அமர்ந்திருக்கும் தாமரை மலர் குவிந்துவிடும் என அஞ்சி பறந்து போய்விட்டது. பின்னர் அப்பெண் பறந்து போனது வண்டோ இல்லை பழமோ என்று இது என்ன புதுமை எனச் சொன்னாள். மாணவர்களே, மீண்டும் ஒருமுறை இப்பாடலின் பொருளை பார்ப்போமாக இருந்தால், தேனையுண்ணும் இயல்புடைய வண்டுகள் மலர்களில் உள்ள தேனையுண்டு மயங்கி கிடந்தன. அவற்றை ஒரு பெண் பார்க்கின்றாள். அவள் அவற்றை நாவட்பழங்கள் என நினைத்து அவற்றுள் ஒன்றை தன்னுடைய பெரிய கையில், தன்னுடைய அகன்ற கையில் எடுத்து பார்க்கின்றாள். அப்போது அந்த வண்டு அவளது முக அழகாள் வானத்தில் உலாவும் சந்திரன் வந்தது என எண்ணி, தான் அமர்ந்திருக்கும் தாமரை மலரானது குவிந்துவிடும் என அஞ்சி பறந்து போய்விட்டது. பின்னர் அப்பெண் பறந்து போனது வண்டோ, இல்லை பழமோ, அல்லது வேறென்ன புதுமையோ எனச் சொன்னாள். இதுவே இப்பாடலின் கருத்தாக காணப்படுகின்றது. மாணவர்களே, இப்பொழுது நாம் பாடலுக்கான அரும்பதங்களுக்கான விளக்கங்களை பார்ப்போம். நுகர். நுகர் என்பது உண். நுகர்தல் என்பது உண்ணுதல் என்ற பொருள்படும். மது. மது என்பது தேன் அல்லது கல் போன்றவற்றை குறிப்பிட முடியும். இச்செய்யுளிலே மது என்பது மலர்களில் உள்ள தேனை குறிக்கின்றது. தியங்கி என்பது மயங்கி. தடக்கை என்பது அகன்ற கை அல்லது நீண்ட கை அல்லது பெரிய கை போன்றவாறு பொருள் கூறலாம். வான் என்பது வானத்தை குறிக்கின்றது. மதியம் என்பது நிலவு, சந்திரன். புகன்றால் என்றால் சொன்னால். சம்புவின் கனி என்றால் நாவட்பழங்களை குறித்து நிற்கின்றது. மாணவர்களே, மீண்டும் ஒருமுறை இந்த அரும்பதங்களுக்கான பொருளை பார்ப்போமாக இருந்தால், நுகர் என்பது உண்ணும் அல்லது நுகர்தல் என்பது உண்ணுதல் என்ற பொருளையும், மது என்பது தேன் எனவும், தியங்கி என்பது மயங்கி, தடக்கை என்பது அகன்ற அல்லது நீண்ட பெரிய கை என குறிப்பிடலாம். வான் என்பது வானம். மதியம் என்பது நிலவு. புகன்றால் என்றால் சொன்னால். சம்புவின் கனி என்றால் நாவட்பழங்கள். நாம் இப்பொழுது பாடலுக்கான பொருள் விளக்கத்தினை பார்ப்போம். தேன் நுகர் வண்டு மதுதனை உண்டு தியங்கியே கிடந்ததைக் கண்டு, தானதை சம்புவின் கனி என்று தடக்கையில் எடுத்து முன் பார்த்தாள். தேன் நுகர் வண்டு என்பது தேனை உண்ணக்கூடிய இயல்பினையுடைய வண்டானது. மதுதனை உண்டு என்பது மது என்பது தேன். தேனை அதிகளவாக உண்டதினால் மயங்கி கிடந்ததை, தேனை அதிகளவாக உண்ட வண்டானது மயங்கி கிடந்ததை பெண் காண்கிறாள். தியங்கி என்பது மயங்கி. அதாவது அதிகளவான தேனை பருகிய வண்டு மயக்கமுற்று கிடக்கின்றது. அவ்வாறு மயங்கி கிடக்கின்ற வண்டுகளை சம்புவின் கனி. சம்புவின் கனி என்பது நாவட்பழங்கள். சம்புவின் கனி என்று அப்பெண்ணானவள் அவ்வண்டுகளை நாவட்பழங்கள் என நினைக்கின்றாள். அவள் அவ்வாறு எண்ணுவதற்கு காரணம், நன்றாக பழுத்த நாவட்கனிகள் கருமையான நிறத்தில் சிறிய கருவண்டுகள் போலவே காட்சியளிக்கும். அதனாலேயே அப்பெண்ணும் அவ்வண்டுகளை நாவட்கனிகள் என நினைக்கின்றாள். தடக்கையில் எடுத்து முன் பார்த்தாள். தடக்கை என்பது அகன்ற அல்லது நீண்ட அல்லது பெரிய கை என்று நாங்கள் ஏற்கனவே பொருள் கூறினோம். தன்னுடைய அகன்ற கையினாலேயே எடுத்து முகத்தருகில் கொண்டு சென்று பார்க்கின்றாள். இவை இப்பாடலில் முதல் நான்கு அடிகளுக்குமான பொருள் விளக்கம். அதாவது, தேனை உண்ணக்கூடிய இயல்பினையுடைய வண்டானது தேனை உண்டு மயங்கி கிடந்ததைக் கண்ட பெண் அவற்றை நாவட்கனிகள் என்று எண்ணி தன்னுடைய அகன்ற கையில் எடுத்து முகத்தருகே கொண்டு சென்று பார்க்கின்றாள். அடுத்து வருகின்ற பாடலடிகளை பார்ப்போம் மாணவர்களே. வானொரு மதியம் வந்ததென்று எண்ணி மலர்கரம் குவியும் என்று அஞ்சி போனது வண்டோ பறந்தது பழந்தான் புதுமையோ இது என புகன்றாள். அதற்கான பொருள் விளக்கத்தை பார்ப்போமாக இருந்தால், வானொரு மதியம் வந்தது என்றெண்ணி மாணவர்களே, அப்பெண் தன்னுடைய முகத்தருகே கொண்டு சென்று பார்த்தபோது வண்டு தன்னுடைய கண்களை விழித்து பார்க்கிறது. வானொரு மதியம் வந்ததென்று எண்ணி, வானத்தில் உலாவுகின்ற சந்திரன் வந்துவிட்டதாக வண்டு நினைக்கின்றது. அது அவ்வாறு நினைப்பதற்கு காரணம், வானில் இருக்கின்ற சந்திரனை ஒத்ததாகவே அப்பெண்ணின் முகமும் காணப்படுவதால். வண்டு நினைக்கிறது, வானில் உலாவுகின்ற சந்திரன் வந்துவிட்டதாக. மாணவர்களே, சந்திரன் வருவது மாலை நேரத்தில். உங்களுக்கு தெரியும், மாலை நேரத்தில் மலர்கள் குவியும். இது வண்டுகளுக்கும் தெரியும். மலர்கரம் குவியும் என்று அஞ்சி மலரான கரங்கள், அதாவது வண்டு அமர்ந்திருப்பது மலர் என்றல்லவா வண்டு நினைத்திருக்கின்றது. தான் அமர்ந்திருக்கின்ற தாமரை மலர் குவிந்துவிடும் என அச்சம் கொள்கின்றது. அவ்வாறு அவ்வண்டு அச்சம் கொள்ள காரணம், மலர் குவிந்தால் வண்டு மலருக்குள் சிக்கிக் கொள்ளும், அதனால் வெளியில் வர முடியாது. இதை எண்ணியே வண்டு பயந்தது. உடனே போனது வண்டு, வண்டானது பறந்து சென்று விட்டது. பெண் பார்க்கிறாள், பழந்தான் பறக்கிறதோ அல்லது பறந்தது வண்டோ அல்லது வேறேதாவது புதுமையோ என புகன்றாள். புகன்றாள் என்பது சொன்னாள். மாணவர்களே, இப்பாடலுக்கான பொருள் விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் என நினைக்கின்றேன். இப்பொழுது நாம் கவிஞனின் கற்பனையாற்றலை எடுத்து பார்த்தோமாக இருந்தால், வண்டானது பல மலர்களில் சென்றமர்ந்து தேனை உண்ணக்கூடியது. வண்டானது பலர் மலர்களில் சென்றமர்ந்து தேனை உண்ணக்கூடியது. அப்படி பல வகையான மலர்களில் அமர்ந்த வண்டாலேயே தலைவியினுடைய கரத்திற்கும் மலருக்குமான வித்தியாசத்தை அறிய முடியாதிருப்பதாக கூறியிருப்பது கவிஞனின் கவித்துவ ஆளுமையை வெளிப்படுத்தி நிற்கின்றது. பல வகையான மலர்களில் சென்றமர்ந்து தேனை உண்ணக்கூடிய இயல்பினையுடைய வண்டாலேயே மலருக்கும் தலைவியினுடைய கரத்துக்கும் இடையிலான வித்தியாசத்தை அறிய முடியாது இருப்பதாக கவிஞன் கூறியிருப்பது கவிஞனுடைய ஆளுமையை வெளிப்படுத்தி நிற்கின்றது. இதனூடாக பெண்ணின் கைகளின் மென்மையை காட்ட முற்படுகின்றார் கவிஞர். அடுத்ததாக மாணவர்களே, தலைவியினுடைய முகத்தை பார்த்த வண்டு நிலவு வந்துவிட்டதாக குறிப்பிடுகின்றார். தலைவியினுடைய முகத்தை பார்த்த வண்டு நிலவு வந்துவிட்டதாக எண்ணுவதாக குறிப்பிடுகின்றார். இங்கு தலைவியின் முகத்தை நிலவாக காட்டியிருக்கும் தன்மையும் கவிஞரின் கவித்துவ ஆற்றலை சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி நிற்கின்றது. அத்தோடு இச்செய்யுளிலே வானொரு மதியம் என்பது உருவக அணியாகும். வானொரு மதியம் என்பது உருவக அணியாகும். தலைவியின் முகத்தை கண்ட வண்டு அதை சந்திரன் என்று எண்ணுகிறது. தலைவியின் முகத்தை கண்ட வண்டு அதை சந்திரன் என்று எண்ணுகிறது. இங்கு பெண்ணின் முகத்தை சந்திரனாக உருவகித்து கூறியிருப்பது சிறப்பம்சமாகும். எனவே மாணவர்களே, விவேக சிந்தாமணியின் முதலாவது பாடலான தேனுகர் வண்டு மதுதனை உண்டு என்ற பாடலுக்கான விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் என நம்புகிறேன். இனி இப்பாடலிலிருந்து பரீட்சைக்கு வரக்கூடிய வினாக்களை பார்ப்போம். தலைவியின் கையிலிருந்த வண்டு பறந்து போக காரணம் என்ன? தலைவியின் கையிலிருந்த வண்டு பறந்து போக காரணம் என்ன? இப்பாடலில் கவிஞரின் கற்பனையாற்றலை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. இச்செய்யுளில் இடம்பெறும் அணிகளை குறிப்பிட்டு அதன் சிறப்புகளை விளக்குக. இவ்வாறான வினாக்கள் எழுப்பப்படலாம். சரி மாணவர்களே, நாம் விவேக சிந்தாமணியின் முதலாவது பாடலை பார்த்துவிட்டோம். இனி நாம் அடுத்ததாக பார்க்கவிருப்பது விவேக சிந்தாமணியின் இரண்டாவது பாடலான கண்டது கெண்டையோ என்ற பாடலை. இச்செய்யுளும் பெண்ணின் அழகினை கற்பனை நயத்தோடு நாகரிகமான முறையில் வெளிப்படுத்துகின்ற ஓர் பாடலாகும். இச்செய்யுளும் பெண்ணின் அழகினை கற்பனை நயத்தோடு நாகரிகமான முறையில் வெளிப்படுத்துகின்ற ஓர் பாடலாகும். நாம் இப்பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தை நோக்குவோமாக இருந்தால், அழகு வாய்ந்த பெண்ணொருத்தி தாமரை கொடிகள் படர்ந்திருக்கின்ற தாமரை குளத்திற்கு நீர் எடுப்பதற்காக செல்கின்றாள். அங்கு சென்று அக்குளத்தில் இருக்கின்ற நீரை தனது இரு கரங்களாலும் அள்ளி எடுக்கின்றாள். அள்ளி எடுத்த நீரை தனது முகத்தருகே கொண்டு செல்கின்றாள். அப்பொழுது அப்பெண்ணின் கண்களின் பிம்பம் அல்லது நிழல் அவள் ஏந்திய அந்நீரிலே விழுகின்றது. அவ்விம்பமானது கெண்டை மீன்களைப் போலவே காட்சியளிக்கின்றது. உடனே கெண்டை கெண்டை என அச்சம் கொண்டு கரையேறுகிறாள். கரையேறி பார்த்தபோது கெண்டை மீனை காணவில்லை. இது என்ன விந்தை எனச் சொல்லி மயங்கி நிற்கின்றாள். மாணவர்களே, மீண்டும் ஒருமுறை இந்த பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தை பார்ப்போமாக இருந்தால், அழகு வாய்ந்த பெண்ணொருத்தி தாமரை கொடிகள் படர்ந்திருக்கின்ற தாமரை குளத்திற்கு நீர் எடுப்பதற்காக செல்கின்றாள். அங்கு சென்று அக்குளத்தில் இருக்கின்ற நீரை தனது இரு கரங்களாலும் அள்ளி எடுக்கின்றாள். அள்ளி எடுத்த நீரை தனது முகத்தருகே கொண்டு செல்கின்றாள். அப்பொழுது அப்பெண்ணின் கண்களின் பிம்பம் அல்லது நிழல் அவள் ஏந்தி அந்நீரிலே விழுகின்றது. அவ்விம்பமானது கெண்டை மீன்களைப் போலவே காட்சியளிக்கின்றது. உடனே கெண்டை கெண்டை என அச்சம் கொண்டு கரையேறுகிறாள். கரையேறி பார்த்தபோது கெண்டை மீனை காணவில்லை. இது என்ன விந்தை எனச் சொல்லி மயங்கி நிற்கின்றாள் அப்பெண். இதுவே இப்பாடல் எழுந்த சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது. மாணவர்களே, நாம் இப்பொழுது செய்யுளை பார்ப்போம். தண்டு உலாவிய தாமரை பொய்கையில் முண்டு நீரை முகத்தருகு ஏந்தினாள். கெண்டை கெண்டை என கரையேறினாள். கெண்டை காண்கிழல் நின்று தயங்கினாள். மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம். தண்டு உலாவிய தாமரை பொய்கையில் மொண்டு நீரை முகத்தருகு ஏந்தினாள். கெண்டை கெண்டையென கரையேறினாள். கெண்டை காண்கிழல் நின்று தயங்கினாள். இப்பொழுது நாம் இச்செய்யுளுக்கான பொருள் விளக்கத்தை பார்ப்போம். தண்டு உலாவிய என்பது தண்டுகள் உலாவித் திரிகின்ற, அதாவது தாமரை குளத்தில் தாமரையின் தண்டுகள் நீர்மட்டத்திற்கு அல்லது நீர்பரப்பிற்கு ஏற்றவாறு அவை நீண்டு செல்லும். அவ்வாறான தாமரை குளத்தில் மொண்டு நீரை முகத்தருகு ஏந்தினால், தன்னுடைய கைகளினால் நீரை அள்ளி தன்னுடைய முகத்திற்கு அருகில் கொண்டு செல்கின்றாள். கெண்டை கெண்டையென கரையேறினாள். அவ்வாறு நீரை அள்ளி தன்னுடைய முகத்தருகே கொண்டு சென்ற அந்த பெண் கெண்டை கெண்டை என கரையேறினாள். கெண்டை கெண்டை என்று கூறிக்கொண்டு அச்சம் கொண்டு கரையேறுகிறாள். கெண்டை காண்கிழல் நின்று தயங்கினாள். அப்பொழுது அங்கு கெண்டை மீனை காணாது மயங்கி நின்றாள். இதுவே இப்பாடலின் பொருளாக இருக்கின்றது. மீண்டும் ஒருமுறை இந்த பாடலுக்கான அரும்பதங்களின் பொருளை பார்ப்போமாக இருந்தால், தண்டு உலாவிய தண்டுகள் உலாவித் திரிகின்ற, தாமரை குளத்திலே மொண்டு நீரை முகத்தருகு ஏந்தினாள், தன்னுடைய கைகளினால் நீரை அள்ளி தன்னுடைய முகத்துக்கு அருகில் கொண்டு செல்கின்றாள். கெண்டை கெண்டை என கரையேறினாள். அவ்வாறு முகத்தருகே கொண்டு சென்றவள் கெண்டை கெண்டை என்று கூறி அச்சம் கொண்டு கரையேறுகிறாள். கரையேறிய பெண் கெண்டை காண்கிழல் நின்று தயங்கினாள். அப்பொழுது அங்கு கெண்டை மீனை காணாது மயங்கி நிற்கின்றாள். இதுவே இப்பாடலின் பொருளாக இருக்கின்றது. அடுத்ததாக நாம் இப்பாடலின் சிறப்பினை பார்ப்போம். மாணவர்களே, அழகு பொருந்திய பெண்ணொருத்தி தன்னுடைய கண்களின் அழகினை தானே வியந்து கூறுவதாக இப்பாடல் அமைய பெற்றுள்ளது. அழகு பொருந்திய பெண்ணொருத்தி தன்னுடைய கண்களின் அழகினை தானே வியந்து கூறுவதாக இப்பாடல் அமைய பெற்றுள்ளது. எப்படியென்றால், தாமரை குளத்திலுள்ள நீரை அள்ளி முகத்தருகே கொண்டு செல்லும் தலைவி கெண்டை கெண்டை என கூறியவாறு கரையேறுவதாக கூறப்பட்டுள்ளது. தன்னுடைய கண்களின் பிம்பம் கெண்டை மீனாக காட்சியளிப்பதாக தலைவியினூடாக வெளிக்காட்டப்பட்டுள்ளது. பொதுவாக பெண்களின் கண்களுக்கு மீனை ஒப்பிட்டு காட்டுவது வழக்கமாக இருந்தபோதும், தன்னுடைய கண்களுக்கும் கெண்டை மீனுக்குமான வேறுபாட்டை பிரித்தறிய முடியாத அளவிற்கு அப்பெண்ணினுடைய கண்கள் கெண்டை மீனை ஒத்ததாகவே இருப்பதாக கூறியிருப்பது இப்பாடலின் சிறப்பம்சமாகும். தன்னுடைய கண்களுக்கும் கெண்டை மீனுக்குமான வேறுபாட்டை பிரித்தறிய முடியாத அளவிற்கு அப்பெண்ணினுடைய கண்கள் கெண்டை மீனை ஒத்ததாகவே இருப்பதாக கூறியிருப்பது இப்பாடலின் சிறப்பம்சமாகும். கெண்டை மீன் என அச்சம் கொண்டு கரையேறி வரும் பெண் கரையில் வந்து பார்த்தபோது கெண்டை மீனை காணாது மயங்கி நிற்கின்ற தன்மையானது இங்கு நயத்திற்குரிய விடயமாகும். மாணவர்களே, இப்பாடலில் கவிஞனுடைய கற்பனையாற்றலை பார்ப்போமாக இருந்தால், பெண்ணின் கண்களை கெண்டை மீன் என கூறியிருப்பது, அதுவும் குறித்த பெண்ணே தன்னுடைய கண்களை கெண்டை மீன் என கூறியிருப்பது கவிஞனின் கற்பனை வளத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. ஆமாணவர்களே, நாம் இச்செய்யுளில் இருந்து கேட்கப்படுகின்ற அல்லது வினவப்படுகின்ற வினாக்களை பார்ப்போமாக இருந்தால், நீரில் தலைவி கண்ட காட்சியாது, நீரில் தலைவி கண்ட காட்சியாது நீரில் தலைவி கண்ட காட்சியாது. கண்களின் அழகினை கவிஞர் விபரிக்கும் ஆற்றிலுள்ள நயத்தினை விளக்குக. கண்களின் அழகினை கவிஞர் விபரிக்கும் ஆற்றிலுள்ள நயத்தினை விளக்குக போன்ற வினாக்களை குறிப்பிடலாம். சரி மாணவர்களே, நாம் இப்பொழுது விவேக சிந்தாமணியின் மூன்றாவது பாடலை பார்க்கவிருக்கின்றோம். இப்பாடலானது கழகமே செய்யும் கண் இதுவாம் என்ற பாடல். கழகமே செய்யும் கண் இதுவாம் என்ற பாடல். இச்செய்யுளானது சற்று அதிகளவான கற்பனை நயத்துடன் அமையப்பெற்ற ஓர் பாடலாகும். இச்செய்யுளானது சற்றதிகளவான கற்பனை நயத்துடன் அமையப்பெற்ற ஓர் பாடலாகும். இப்பாடலும் பெண்ணின் அழகினை வர்ணித்து கூறும் ஓர் பாடலாக அமையப்பெற்றுள்ளது. மாணவர்களே, இச்செய்யுளிலே வருகின்ற தலைவியானவள் மன்மதனையே மயக்குகின்ற பேரழகு படைத்தவள் என்று கூறப்படுகின்றது. இந்த தலைவி மன்மதனையே மயக்கக்கூடிய பேரழகு படைத்தவள் என்று கூறப்படுகின்றது. வாள் போன்ற கூர்மையான கண்களையும் அழகிய சிறப்புகள் அமையப்பெற்ற நெற்றியையும் அந்நெற்றியிலே வைக்கப்பட்டுள்ள திலகத்தையும் அதாவது பொட்டையும் கண்ட மன்மதன் இவளுடைய கண்களை பார்த்து, இக்கண்கள் கலகத்தை விளைவிக்கக்கூடிய கண்கள், இவளுடைய கண்களின் தாக்குதலை எவராலும் எதிர்கொள்ள முடியாது என்று எண்ணி தனது மலரம்புகள் ஐந்தையும் வைத்து வணங்குவதாக கூறப்பட்டுள்ளது. மாணவர்களே, நாம் இப்பொழுது இப்பாடலை பார்ப்போம். அழகு வாழ்வெளி ஆயிலை நன்னுதல் திலகம் கண்டு எதிர் செஞ்சிலை மாறனும் கலகமே செய்யும் கண் இதுவாம் என மலரம்பு ஐந்தையும் வைத்து வணங்கினான். அழகு வாழ்வெளி ஆயிலை நன்னுதல் திலகம் கண்டு எதிர் செஞ்சிலை மாறனும் கலகமே செய்யும் கண் இதுவாம் என மலரம்பு ஐந்தையும் வைத்து வணங்கினான். இப்பாடலில் உள்ள அரும்பதங்களை நாம் இப்போது பார்க்கலாம். அழகு வாழ்வெளி என்பது கூர்மையான வாள் போன்ற கண்கள். அழகு வாழ்வெளி என்பது கூர்மையான வாள் போன்ற கண்கள். ஆயிலை என்பது ஆய் என்றால் ஆராய்ந்து, இலை என்றால் ஆபரணம். எனவே ஆராய்ந்தெடுக்கப்பட்ட ஆபரணங்கள். ஆயிலை என்பது ஆராய்ந்தெடுக்கப்பட்ட ஆபரணங்கள் என்று பொருட்படும். நன்னுதல், நுதல் என்றால் நெற்றி. நன்னுதல் என்பது நல்ல நுதல் அல்லது அழகிய நெற்றி என்று பொருட்படும். திலகம் என்பது நெற்றியிலே அணியப்படுகின்ற பொட்டு. செஞ்சிலை மாறன், மாறன் என்றால் மன்மதன். செஞ்சிலை என்பது கரும்பு வில்லை வைத்திருக்கின்ற மன்மதன். என்று பொருட்படும். கலகம் என்பது குழப்பம் அல்லது பிரச்சினை என்று கூறலாம். மலரம்புகள் என்றால் என்பது மன்மதன் கரும்பு வில்லில் வைத்து எரிகின்ற மலர்களிலான அம்பு என பொருட்படும். அதாவது மன்மதனின் ஐந்து மலரம்புகளும் எவை என பார்த்தால், மாம்பு, தாமரை, நீலோட்பவம், முல்லை, அசோகம். இம்மலர்களிலான அம்புகளையே மன்மதன் தனது கையில் வைத்திருப்பார். மலரம்புகள் என்பது மன்மதன் கரும்பு வில்லில் வைத்து எரிகின்ற மலர்களிலான அம்பு என பொருள்படும். அதாவது மன்மதனின் ஐந்து மலரம்புகளும் எவை என பார்த்தால், மாம்பு, தாமரை, நீலோட்பவம், அசோகம். இம்மலர்களிலான அம்புகளையே மன்மதன் தனது கையில் வைத்திருப்பார். மாணவர்களே, இப்பாடலின் பொருளை நாம் பார்த்தோமாக இருந்தால், வாள் போன்ற கூர்மையான கண்களையுடைய இப்பெண்ணின் நல்ல நெற்றியிலுள்ள பொட்டினது அழகை கரும்பு வில்லினையுடைய மன்மதன் பார்க்கிறான். வாள் போன்ற கூர்மையான கண்களையுடைய இப்பெண்ணின் நல்ல நெற்றியிலுள்ள பொட்டினது அழகை கரும்பு வில்லினையுடைய மன்மதன் பார்க்கின்றான். இவளுடைய கண்கள் பார்ப்பவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கண்கள் என எண்ணி தன்னுடைய கையிலுள்ள மலரம்புகள் ஐந்தையும் அவள் முன்னர் வைத்து வணங்கினான் என கூறப்பட்டுள்ளது. இவளுடைய கண்கள், அதாவது இப்பெண்ணினுடைய கண்கள், பார்ப்பவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கண்கள் என எண்ணி தன்னுடைய கையிலுள்ள மலரம்புகள் ஐந்தையும் அவள் முன்னர் வைத்து வணங்கினான் என கூறப்பட்டுள்ளது. இச்செய்யுளின் சிறப்பினை எடுத்து நோக்குவோமாக இருந்தால், மன்மதனானவர் எத்தகைய தன்மையானவர்களையும் கொண்டவர்களையும் தனது மலரம்புக்கு இலக்காக்கிக் கொள்வது வழக்கம். இலக்காக்கிக் கொள்வது, அதாவது காதல் வயப்பட வைப்பது மன்மதனின் கலையாகும். அப்படிப்பட்ட அம்மன்மதனே தனது மலரம்புகளை அப்பெண்ணின் பாதங்களில் வைத்து வணங்குவதாக குறிப்பிட்டிருப்பது கவிஞனின் கற்பனையாற்றலை எடுத்து காட்டுவதாக அமைய பெற்றுள்ளது. அந்த அளவிற்கு அப்பெண்ணின் கண்கள் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கண்களாக கூறியிருக்கின்றார் கவிஞர். சரிமானவர்களே, இனி நாம் இச்செயலிலிருந்து வினவக்கூடிய வினாக்களை கவனிப்போம். செஞ்சிலை மாறன் எனப்படுபவர் யார்? மன்மதனின் மலரம்புகள் ஐந்தையும் குறிப்பிடுக. மலரம்புகளை தலைவியின் முன் வைத்து மன்மதன் வணங்க காரணம் என்ன? போன்ற வினாக்கள் இச்செயலில் இருந்து வினவப்படலாம். மாணவர்களே, நாம் இதுவரைக்கும் தரம் 10-11 வகுப்புகளுக்கான தொகுதி 2 இலக்கிய நய பாடத்தில் விவேக சிந்தாமணி என்ற நூலிலுள்ள 3 பாடல்களையும் அதற்கான விளக்கங்களையும் பார்த்தோம். மாணவர்களே, நீங்கள் அனைவரும் இப்பாடப்பகுதியில் பூரண விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் என நம்புகிறேன். மாணவர்களே, இப்பாடப்பரப்பு சம்பந்தமான சந்தேகங்களையும் உங்கள் அபிப்பிராயங்களையும் இந்த வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக பதிவேற்றம் செய்யுங்கள். 075-071-37-06. சரி மாணவர்களே, மீண்டும் இன்னுமோர் பாட அழகினூடாக உங்களை சந்திக்கும் நோக்குடன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான், ஆசிரியை திருமதி மஞ்சுளாதேவி, ஹல்துமுல்லை விபுலானந்தா தமிழ் மகா வித்யாலயம். நன்றி மாணவர்களே.